ஓம் சாந்தி. April 26, 2026. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி December 31, 2009. புது வருடத்தில் ஆத்மாக்கள் அனைவருக்கும் செய்தியை வழங்கி பொன்னுலகம் என்ற பரிசை அவர்களுக்கு கொடுங்கள். தந்தைக்கு சமமானவர் ஆகுவதற்கு ஆத்ம உணர்வில் இருக்கும் உங்களின் சுபாவத்தை இயல்பானது ஆக்குங்கள். இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் அவர்களின் அன்பு ரூபத்திலும், பாப்தாதாவின் அன்பில் அமிழ்ந்திருக்கும் அவர்களின் ரூபத்திலும் பார்க்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் இறை அன்புடன் பிரகாசிக்கின்றார். குழந்தைகளான நீங்கள் அனைவரும் எங்கே அன்பென்னும் விமானத்தில் ஏறி வந்துள்ளீர்கள்? நீங்கள் இங்கே புது வருடத்தை கொண்டாட வந்துள்ளீர்கள். ஆனால் உங்கள் அனைவரிலும் என்ன புலப்படுகின்றது? புது வருடம் என்பது பெயரளவிலேயே உள்ளது. ஆனால் உங்களின் கண்களில் உங்கள் அனைவருக்கும் உள்ள உற்சாகம் என்ன? நீங்கள் மூன்று விஷயங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றீர்கள். 1, உங்களின் புதிய வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள். 2, புதிய யுகத்திற்கு வாழ்த்துக்கள். 3, உங்களின் குடும்பத்தையும் தந்தையையும் சந்திப்பதற்கு வாழ்த்துக்கள். உங்களின் பார்வையில் என்ன சுழல்கிறது? உங்களின் புதிய உலகம் உங்களின் முன்னால் தோன்றுகின்றது அல்லவா? புதிய யுகம் வரவுள்ளது என்ற உற்சாகம் உங்களின் இதயத்தில் உள்ளது. புதிய யுகத்தின் ஜொலிக்கும் ஆடை உங்களின் முன்னால் தெளிவாக தெரிகின்றது. அது சங்கமயத்தில் இன்றே நீங்கள் விரைவாக இந்த ஜொலிக்கும் ஆடையை அணியப் போவதை போன்று உள்ளது. அதை உங்களின் முன்னால் பார்த்து நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகின்றீர்கள். நீங்கள் விடை கொடுக்கின்றீர்கள், அத்துடன் வாழ்த்துக்களையும் பெறுகின்றீர்கள். நீங்கள் இந்த பழைய வருடத்திற்கு விடை கொடுக்கின்றீர்கள், பின்னர் இந்த வருடத்தை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். அதன் பின்னர் புது வருடம் உங்களின் முன்னால் வரும். உங்களுக்கு முன்னால் உள்ள பழைய வருடத்திற்கு நீங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கவில்லை, ஆனால் புதிய உலகிற்காகவே வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றீர்கள். நீங்கள் இந்த பழைய உலகிற்கு விடை கொடுக்கின்றீர்கள். இன்று அனைவரும் அந்த புதிய யுகத்திற்கான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் புதிய வருடத்திற்காக வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் பரிசையும் வழங்குவார்கள். பாப்தாதாவும் குழந்தைகளான உங்களுக்கு பழைய சுபாவம் மற்றும் சமஸ்காரங்களுக்கு விடை கொடுப்பதற்காகவும், வேறு எதுவும் அன்றி பேறுகளால் நிறைந்த அந்த புதிய உலகிற்கு செல்வதற்காகவும் ஒரு பரிசை வழங்குகின்றார். சுருக்கமாக கூறினால், அந்த புதிய உலகில் எவ்வித குறைவும் இல்லை. பாப்தாதா குழந்தைகளான உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொன்னுலகம் என்ற பரிசை வழங்கியுள்ளார். நீங்கள் அந்த பொன்னுலகிற்கு உரிமையுடையவர் ஆகின்றீர்கள் என்ற போதை உங்களுக்கும் இருக்கிறதல்லவா? வேறு எவராலும் உங்களுக்கு இத்தகைய பரிசை வழங்க முடியாது. தந்தை குழந்தைகளான உங்கள் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டல் கொடுத்துள்ளார். ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தையின் ஆஸ்தி பொன்னுலகின் செய்தி என்ற பரிசை வழங்குங்கள். உங்களிடம் என்ன பரிசு உள்ளது? முதலில் அவர்களுக்கு புதிய உலகின் பரிசை கொடுங்கள். 2, உங்களிடம் பல பொக்கிஷங்கள் உள்ளன. நற்குணங்களின் பொக்கிஷம், சக்திகளின் பொக்கிஷம், சுய மரியாதையின் பொக்கிஷம். உங்களிடம் பல பொக்கிஷங்கள் உள்ளன. எனவே அனைவருக்கும் ஏதாவது ஒரு நற்குணம் அல்லது சக்தி என்ற பரிசை கொடுங்கள். அந்த பரிசின் மூலம் அவர்களின் வாழ்க்கைகள் மாற்றப்பட்டு பொன்னுலகின் உரிமையை அவர்கள் பெற வேண்டும். ஏனென்றால் தற்காலத்தில் துன்பமும் அமைதியின்மையும் எங்கும் அதிக அளவில் அதிகரிப்பதை நீங்கள் பார்க்கலாம். எங்கும் அனைவரும் பயத்துடனும் கவலையுடனுமே இருக்கிறார்கள். குறைந்த பட்சம் அந்த சோகத்துடனும் அமைதியற்றும் இருக்கும் ஆத்மாக்களுக்கு தந்தை இப்பொழுது வந்துள்ளார் என்ற செய்தியை கொடுங்கள். இப்பொழுதிலிருந்தே அவர்கள் அழியாத ஆஸ்தியின் உரிமையுடையவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் இந்த செய்தியை வழங்குகின்றீர்கள். ஆயினும் இப்பொழுதும் தந்தையின் சில குழந்தைகளுக்கு இந்த செய்தி இன்னமும் கிடைக்காமல் உள்ளது. எவ்வாறாயினும் நீங்கள் ஒரே ஒரு தந்தையின் குழந்தைகள் ஆவீர்கள். அதனால் நிச்சயமாக உங்களின் சகோதர சகோதரிகளுக்கு இந்த செய்தி என்ற பரிசை வழங்குங்கள். எவருமே விடுபட்டு விடக் கூடாது. நீங்கள் சேவை செய்கின்றீர்கள். குழந்தைகளான நீங்கள் செய்யும் சேவையை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சியடைகின்றார். ஆனால் தந்தையின் எதிர்பார்ப்பு என்னவென்றால், தனது குழந்தைகளில் எவரேனும் இந்த செய்தியை பெறுவது என்று வரும்பொழுது விடுபட்டு விடக்கூடாது என்பதே ஆகும். நீங்கள் பொன்னுலகின் பரிசை பெற்றீர்கள், தமக்கு அதை பற்றியே தெரியாது என அவர்கள் முறைப்பாடு செய்யக்கூடாது. எமது தந்தை வந்தார், எங்களுக்கு அந்த செய்தியே தெரியாது, இதனாலேயே இந்த புதிய வருடத்தில் இந்த முயற்சியையே நீங்கள் செய்ய வேண்டும். எந்த ஒரு மூளை முடுக்கும் விடுபடாமல் இருப்பதற்கு உங்களுக்கிடையே திட்டத்தை செய்யுங்கள். நீங்கள் எவ்விதமான முறைப்பாடுகளையும் பெறக்கூடாது, ஏனென்றால் அவர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். குறைந்தபட்சம் எமது தந்தை வந்துவிட்டார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அதை பெறாமல் விடுபடக்கூடாது. எனவே இந்த புதிய வருடத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒன்று சேர்ந்து ஒரு திட்டத்தை செய்யுங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் மீதும் கருணை கொள்கின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் சகோதர சகோதரிகளுக்காக குறிப்பாக ஒரு கருணை நிறைந்த உபகார ரூபத்தை எடுத்து அனைவருக்கும் இந்த செய்தியை கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் அவர்கள் இத்தகைய முறைப்பாட்டை செய்யாமல் இருக்க வேண்டும். எனவே இன்று குழந்தைகளான நீங்கள் அனைவரும் இங்கே புது வருடத்தை கொண்டாடுவதற்கு ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் வந்துள்ளீர்கள். ஒவ்வொரு குழந்தையையும் பார்க்கும் பொழுது பாப்தாதா என்ன பாடலை பாடுகின்றார் உங்களுக்கு அது தெரியும் தானே? ஆஹா குழந்தையே ஆஹா, இங்கே முதல் முறையாக வந்திருப்பவர்களுக்கும் பாப்தாதா கூறுகின்றார், காலம் நிறைவு பெறுவதற்கு முன்னர் நீங்கள் தந்தைக்கு சொந்தமாக இருப்பதனால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். புதிய குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டசாலிகள் ஆகியிருப்பதற்காக பாப்தாதா கோடானு கோடி மடங்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். தற்காலத்தில் குழந்தைகளான உங்கள் அனைவரிலும் ஒரு விஷயத்தை பார்க்கவே பாப்தாதா விரும்புகின்றார். அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தந்தைக்கு சமமானவர் ஆகப் போகின்றீர்கள் என்ற லட்சியத்திற்கான உற்சாகத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் இதயத்தில் கொண்டிருக்கின்றீர்கள். ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் அப்படி ஆகுவீர்கள் என்பதல்ல, ஆனால் நீங்கள் நிச்சயமாகவே அப்படி ஆகப் போகின்றீர்கள். எப்படி உங்களுக்கு அந்த லட்சியம் உள்ளதோ உங்களின் லட்சியத்திற்கு ஏற்ப இப்பொழுது உங்களின் தகுதிகளையும் அந்த லட்சியத்திற்கு ஏற்ப இருப்பதை காணவே பாப்தாதா விரும்புகின்றார். சமமானவர் ஆகுகின்ற லட்சியம் உங்களுக்கு இருப்பதைப் போலவே இப்பொழுது உங்களின் லட்சியம் மிகவும் உயர்வாக உள்ளது. ஆனால் நீங்கள் அதன் தகைமைகளுக்கு விசேஷமான கவனம் செலுத்த வேண்டும். சமம் எந்த அளவிற்கு லட்சியம் உயர்வானதாக உள்ளதோ அவ்வாறே அதற்கான தகைமைகளும் உயர்வாக இருக்க வேண்டும். இப்பொழுது குழந்தைகளான நீங்கள் அந்த தகைமைகளை கிரகிக்க விரும்புகின்றீர்கள். அப்படி இருந்த போதும் உங்களால் சிலர் கூறுகின்றீர்கள், எனக்கு இந்த அளவு வேண்டும். ஆனால் எனவே இப்பொழுது இந்த ஆனால் என்பது நீக்கப்பட வேண்டும். எப்படி உங்களின் முகத்திலும் செயல்களிலும் அந்த லட்சியம் எவ்வளவு உயர்வானது என்பது தொலைவில் இருந்தே புலப்படுகிறதோ அவ்வாறே அதற்கான தகைமைகளும் உங்களின் முகத்திலும் உங்களின் செயல்களிலும் புலப்பட வேண்டும். உதாரணமாக, முன்னர் நீங்கள் ஷரீர உணர்வு உடையவராக இருந்த பொழுது உங்களின் இயல்பான சுபாவம் ஷரீர உணர்வு உடையதாகவே இருந்தது. நீங்கள் ஷரீர உணர்வு உடையவர் ஆகுவதற்கு எப்பொழுதாவது முயற்சி செய்தீர்களா? ஷரீர உணர்வே உங்களின் இயல்பான சுபாவமாக இருந்தது. அரைக்கல்பமாக நீங்கள் அதற்காக முயற்சியே செய்யவில்லை. அதே போல் இப்பொழுதும் ஆத்ம உணர்வு உங்களின் இயல்பான சுபாவம் ஆக வேண்டும். ஷரீர உணர்வென்னும் சுபாவம் இயல்பானதாக இருக்கும் பொழுது ஷரீர உணர்வு உடையவர் ஆகுவதற்கு நீங்கள் எப்பொழுதாவது நினைத்ததுண்டா? நீங்கள் எப்பொழுதாவது அதற்காக முயற்சி செய்துள்ளீர்களா? இப்பொழுதும் ஷரீர உணர்வும் ஆத்ம உணர்வும் உள்ளன. அப்படி இருக்கும் பொழுது ஆத்ம உணர்வு உடையவர் ஆகுவதற்கு ஏன் முயற்சி செய்ய வேண்டும்? நீங்கள் சில நேரங்களில் ஷரீர உணர்வை முடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டியிருப்பதாக பாப்தாதா செய்திகளை பெறுகின்றார். ஷரீர உணர்வு உடையவர் ஆகுவது இயல்பாக இருக்கும் பொழுது ஆத்ம உணர்வு உடையவர் ஆகுவதற்கு ஏன் முயற்சி தேவைப்படுகிறது? குழந்தைகள் சிரமப்படுவதை காண பாப்தாதா விரும்புவதில்லை. சிரமப்படுவதிலிருந்து விடுபடுங்கள். இந்த இயல்பான சுபாவத்தை கொண்டிருங்கள். இதுவே லட்சியத்திற்கு சமமான தகைமைகளை கொண்டிருத்தல் எனப்படுகிறது. அதன் பின்னர் தந்தைக்கு சமமானவர் ஆகுவது எவ்வளவு மிகவும் இலகுவானதும் இயல்பானதும் என்பதை பாருங்கள். நீங்கள் தந்தை பிரம்மாவை கண்டீர்கள். பெரியதோர் குடும்பத்தின் பொறுப்பை கொண்டிருந்த போதிலும் அவரிடம் ஆத்ம உணர்வு இயல்பான சுபாவமாக இருந்தது. குழந்தைகளுக்கும் பொறுப்பு உள்ளது. ஆனால் தந்தை பிரம்மாவின் பொறுப்பின் முன்னால் அந்த பொறுப்பு எம்மத்திரம்? அது என்ன பொறுப்பாக இருந்தாலும், உதாரணமாக அது ஒரு பிராந்தியத்தின் அல்லது யக்ஞத்தின் அலுவலக பணியின் பொறுப்பாக இருந்தாலும், அது பிரம்மா பாபாவின் பொறுப்பிற்கு முன்னால் எம்மத்திரம்? சிவ பாபாவின் உதவியுடன் எப்படி கராவன்கார், அதாவது மற்றவர்களை செய்ய தூண்டுபவர், அனைத்தையும் தன்னை கொண்டு செய்விக்கின்றார் என்றும், அன்பாகவும் பற்றற்றும் தந்தைக்கு சமமாக இருந்த வண்ணம் அவர் எப்படி கரன்கார் செய்பவராகவும் இருந்தார் என்பதை பிரம்மா பாபா நடைமுறையிலும் செய்து காட்டினார். நீங்கள் தந்தைக்கு சமமானவர் ஆக விரும்பினால் இதை சோதித்து பாருங்கள். உங்களின் எண்ணங்கள், உங்களின் வார்த்தைகள் அல்லது உங்களின் செயல்களை பொறுத்தவரை உங்களின் கடமைகள் எதுவாக இருந்தாலும், நான் கரன்கார் மற்றும் நம்பிக்கை பொறுப்பாளர். ஆகவே ஷிவ் பாபாவே கராவன்கார், அதிபதி ஆவார். நீங்கள் முன்னேறும் பொழுது கராவன்கார் என்ற இந்த பாடத்தை மறந்து விடுகின்றீர்கள். அதனால் நீங்கள் லட்சியத்தையும் அதற்கான உங்களின் தகைமைகளையும் சமமாக்க வேண்டும். இப்பொழுது பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பதுடன் கூடவே நீங்கள் உங்களின் லட்சியத்திற்கான தகைமைகளையும் ஏற்படுத்த வேண்டும். புது வருடத்தில் புதிய விஷயங்கள் இருக்க வேண்டும். நான் என்ன செய்வது? மாயை வந்தால் அவள் வருவதை நான் விரும்பாவிட்டாலும் அவள் வருகின்றாள். பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பதுடன் கூடவே இத்தகைய வார்த்தைகள் மற்றும் எண்ணங்களுக்கும் விடை கொடுங்கள். வருடத்திற்கு மட்டும் விடை கொடுக்காதீர்கள். மாயை பாப்தாதாவிடமும் வருவதாக பாப்தாதா உங்களுக்கு கூறியுள்ளார். அவள் வந்து என்ன கூறுகின்றாள்? இது இப்பொழுது நான் செல்வதற்கான நேரம் என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன். ஆனால் சில குழந்தைகள் என்னை அழைக்கும் பொழுது நான் என்ன செய்வது? எனவே நான் இன்று விடை கொடுப்பதுடன் கூடவே நீங்கள் மாயையின் பல்வேறு ரூபங்களுக்கும் விடை கொடுங்கள். உங்களுக்கு அந்த தைரியம் உள்ளதா? உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அவளுக்கு விடை கொடுப்பதற்கான தைரியம் உள்ளதா? பின்னால் அமர்ந்திருப்பவர்களே, உங்களுக்கு தைரியம் உள்ளதா? இந்த தைரியத்திற்காக தந்தை உங்களுக்கு கோடானு கோடி மடங்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். ஏன் பாப்தாதா ஏன் இதை வலியுறுத்துகின்றார்? ஏனென்றால் இந்த உலக நிலைமைகள் சிறிது காலமாக முழு விசையுடன் மோசமடைய ஆரம்பித்துள்ளது என்பதை உங்களால் பார்க்க முடிகின்றது. இந்த மேன்மையான வாசகங்களில் இது திடீரென்று இடம்பெறும் என்று பாப்தாதா உங்களுக்கு கூறியிருக்கின்றார். அது திடீரென்று நடைபெற வேண்டி உள்ளது. இதை நீங்கள் நீண்ட காலத்திற்கு பயிற்சி செய்யாதுவிட்டால் என்னிடம் கூறுங்கள். திடீரென்று என்று நேரம் வரும்பொழுது உங்களுக்கு இந்த பயிற்சி தேவை. அப்படித்தானே? அண்மையில் 10 நிமிடங்களுக்கான வீட்டு பாடத்தை 24 முறை செய்யும்படி பாப்தாதா உங்களுக்கு வழங்கியுள்ளார். அந்த வீட்டு பாடத்தை ஒவ்வொரு முறையும் 10 நிமிடங்கள் செய்ய வேண்டும். ஆனால் சில குழந்தைகள் இதை சிரமமாக உணர்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த பயிற்சியை 10 நிமிடங்களுக்கு செய்ய முடியவில்லை. அது திடீரென்று நடக்கும் பொழுது என்ன நிகழும்? நீங்கள் இதை 24 முறை செய்ய வேண்டி இருக்கும் பொழுது உங்களில் சிலருக்கு அந்த அளவு நேரம் இல்லை என்பதை பாப்தாதா அறிவார். ஆனால் பாப்தாதா அதை சோதித்து பார்த்தார். நீங்கள் விரும்பும் பொழுது விரும்பிய முறையில் 10 நிமிடங்களுக்கு ஒரு விழிப்புணர்வில் நிலைத்திருக்க முடியுமா? இப்பொழுதே 10 நிமிடங்களுக்கு அந்த ஸ்திதியில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று பாப்தாதா கூறவில்லை. ஓகே, உங்களால் அதை செய்ய முடியாதிருக்கும். அதை செய்யக்கூடியவர்கள் அதை செய்ய வேண்டும். உங்களால் அதை செய்ய முடியாது விட்டால் நீங்கள் அதை 5 நிமிடங்களுக்கு 6 அல்லது 7 நிமிடங்களுக்கு செய்ய முடியும். உங்களால் முடிந்த அளவு நேரத்திற்கு அதை முயற்சி செய்து பாருங்கள். அது நிச்சயிக்கப்படவில்லை என்று பாப்தாதாவே கூறுகின்றார். 10 நிமிடங்கள் மிகவும் அதிகம் என்று நீங்கள் நினைத்தால் உங்களால் அதை 8 அல்லது 9 நிமிடங்களுக்கு செய்ய முடியும். உங்களால் முடிந்த அளவிற்கு இந்த பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீண்ட கால பகுதி என்ற ஆசீர்வாதத்தை இப்பொழுதுதான் நடைமுறை வடிவில் போட வேண்டும். உங்களால் இதை நீண்ட காலத்திற்கு பயிற்சி செய்ய முடியாது விட்டால் தற்சமயம் நீண்ட காலத்திற்கு செய்யும் முயற்சியின் பேறு என்பதை பொறுத்தவரை அரை கல்பத்திற்கு காலப்பகுதியில் வேறுபாடு காணப்படும். உங்களால் 5 நிமிடங்களை விட அதிக காலத்திற்கு செய்ய முடியும் என்றால் உங்களால் அதை 10 நிமிடங்களுக்கு செய்ய முடியாது விட்டால் அதை 7 அல்லது 8 நிமிடங்களுக்கு செய்யுங்கள். 5 நிமிடங்களுக்கு ஆயினும் அதனை செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி உள்ளது. ஆனால் ஏதாவது ஒரு கட்டத்தில் உங்களால் 10 நிமிடங்கள் செய்ய முடிந்ததாக இருந்தால் அது நல்லது. உங்களுக்கும் உலகிற்கும் கதிர்களை வழங்க வேண்டிய அந்த நேரம் வரும். இதனாலேயே இதை உங்களால் முடிந்த அளவிற்கு அதிக காலத்திற்கு பயிற்சி செய்வதற்கான அனுமதியை பாப்தாதா உங்களுக்கு வழங்குகின்றார். ஏனென்றால் தற்சமயத்திற்குரிய நீண்ட காலமே எதிர்காலத்திற்கான அடிப்படையாகும். அது சரிதானே? உங்களுக்கு அது கடினமாக உள்ளது, அது பரவாயில்லை. இப்பொழுது அது பரவாயில்லை, ஏனென்றால் நீங்கள் தந்தையிடம் இதை பற்றி கூறியுள்ளீர்கள். அது நல்லது. ஏனென்றால் உங்களால் 10 நிமிடங்களுக்கு அமர்ந்திருக்க முடியாமல் இருந்து அதை பற்றி சிந்திப்பதிலேயே அந்த நேரம் கழிந்தால் அந்த 5 நிமிடங்களும் போய்விடும். இதனாலேயே பாப்தாதா கூறுகின்றார், அதை 5 நிமிடங்களை விட குறைய அனுமதிக்காதீர்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு அதை அதிகரியுங்கள். அது இப்பொழுது தெளிவாக உள்ளதா? பாப்தாதா ஒவ்வொருவரையும் மிகவும் மேன்மையான ரூபத்தில் பார்க்கின்றார். இதை வலியுறுத்துவதற்காக பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் அதிக அளவு சுய மரியாதையை வழங்கியுள்ளார். சுய மரியாதை கருத்துகளின் பட்டியலை நீங்கள் செய்வதாக இருந்தால் அது நீண்டதாகவே இருக்கும். இன்று அமிர்த வேளையில் பாப்தாதா ஒரு சுற்றுலா செய்தார். அவர் எதை காண சென்றார்? பாப்தாதா உங்களுக்கு மிக நீண்டதோர் சுய மரியாதை மாலையை வழங்கியுள்ளார். நீங்கள் சுய மரியாதை கருத்துகள் ஒவ்வொன்றிலும் உங்களை ஸ்திரப்படுத்தினால் நீங்கள் ஒவ்வொரு சுய மரியாதை கருத்தின்படி நடப்பதுடன் பேசினால் தொடர்ந்து அந்த மாலையை சுற்றினால் நீங்கள் அதை மிகவும் ரசிப்பீர்கள். உங்களிடம் சுய மரியாதை பட்டியல் ஒன்று உள்ளது. ஆனால் அந்த சுய மரியாதை பட்டியலில் ஒவ்வொரு விஷயமும் எத்தனை மகத்தானது! யார் அதை உங்களுக்கு கொடுத்தது? உலக சர்வசக்திவான் ஒவ்வொரு குழந்தைக்கும் சுய மரியாதைக்கான பல கருத்துகளின் பட்டியலை வழங்கியுள்ளார். அதை பயன்படுத்துங்கள். ஏனென்றால் உங்களின் இந்த சுய மரியாதையை குறைப்பதற்கு வேறெந்த அதிகாரமும் இருக்காது. வேறு எவரும் அதிகளவு சுயமரியாதை என்ற மாலையை பெறவில்லை. நீங்கள் சத்தியுகத்தில் உலகின் ராஜ்ய பாக்கியத்தை பெறுவீர்கள் என்பதை பாப்தாதா பார்த்துள்ளார். ஆனால் இந்த சுய மரியாதையின் மாலை சங்கமயுகத்தின் பரிசாகும். பாப்தாதா குழந்தைகளான உங்களை பார்க்கும் பொழுது உங்களின் சுய மரியாதை ஸ்திதியிலேயே அவர் உங்களை பார்க்கின்றார். ஆகா குழந்தையே, ஆகா! எனவே நீங்கள் யார் என்ற சுய மரியாதையின் அதிகாரத்தில் இருங்கள். சில நேரங்களில் ஒரு சுயமரியாதை கருத்தை வைத்திருங்கள், வேறொரு நேரத்தில் மற்றொரு சுயமரியாதை கருத்தை வைத்திருந்து சோதனை செய்யுங்கள். இன்று நான் அமிர்த வேளையில் எனது புத்தியில் ஒரு விசேஷமான சுயமரியாதை கருத்தை வைத்திருந்தேன். அது ஒரு பொக்கிஷம். எனவே நான் அதை பயன்படுத்தினேனா? பொக்கிஷங்களை அதிகரிப்பதற்கான வழிமுறை அவற்றை பயன்படுத்துவதே ஆகும். நான் எந்த அளவிற்கு அதிகமாக பொக்கிஷங்களை பயன்படுத்துகின்றேனோ அதற்கு ஏற்ப அவை அதிகரிக்கும். இன்று எந்த குழந்தைகள் சுய மரியாதையின் விழிப்புணர்வில் நீண்ட மாலையை வைத்திருக்கின்றார்கள் என்றும் எந்த குழந்தைகள் குறுகிய மாலையை வைத்திருக்கிறார்கள் என்றும் பாப்தாதா பார்த்தார். எங்கு சுய மரியாதை உள்ளதோ அங்கே சரீர அகங்காரம் முடிவடைந்துவிடும். எனவே இன்று பாப்தாதா ஒரு சுற்றுலா சென்று சுய மரியாதையின் பொக்கிஷத்தை பார்த்தார். ஒவ்வொரு சக்தியையும் பயன்படுத்துங்கள், ஒவ்வொரு நற்குணத்தையும் பயன்படுத்துங்கள். அப்பொழுது மாயை வருகின்ற உங்களின் பிரச்சனை மாயை வெறுமனே வரவில்லை. ஆனால் பாபா ஏற்கனவே உங்களுக்கு கூறியுள்ளார், மாயை கூறுகின்றால் குழந்தைகள் என்னை அழைக்கின்றார்கள், அதனாலேயே நான் வருகின்றேன். இல்லாதுவிட்டால் நான் வரமாட்டேன். ஏதாவது பலவீனமான அல்லது அர்த்தமற்ற எண்ணத்தை கொண்டிருப்பது மாயையை வரவழைப்பதாகும். நீங்கள் சக்திகளை மறப்பது என்றால் நீங்கள் மாயையை அழைக்கின்றீர்கள் என்று அர்த்தம். அவள் வருவதை நான் விரும்பவில்லை, ஆனால் அவள் வருகின்றாள். எனவே யார் சக்திசாலி? அவள் வருவதை நான் விரும்பவில்லை, ஆனால் அவள் வருகின்றாள். எனவே மாயை சக்திசாலியா அல்லது நீங்கள் சக்திசாலியா? எனவே இன்று பழைய வருடம் முடிகின்றது. புது வருடத்தில் புதிய ஊக்கமும் உற்சாகமும் காணப்படும். ஏனென்றால் சங்கமயுகத்தின் புகழ் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தில் நிரம்பி இருக்கும். அதாவது ஒவ்வொரு நாளும் திருவிழா என்பதே ஆகும். ஊக்கமும் உற்சாகமும் இருப்பதனாலேயே ஒவ்வொரு நாளும் திருவிழாவாக உள்ளது. ஆகவே இதை உறுதிப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களின் அட்டவணையை பாருங்கள். நடக்கும் பொழுதும் அசையும் பொழுதும் அதை சோதனை செய்யுங்கள். நீங்கள் அதை சோதித்தால் நீங்கள் மாற்றுவீர்கள். அப்படித்தானே? நீங்கள் சோதிக்காதுவிட்டால் எப்படி உங்களால் மாற முடியும்? எனவே இன்று புது வருடத்திற்காக பாப்தாதா குறிப்பாக பழைய வருடத்திற்கு நீங்கள் எப்படி விடை கொடுக்கின்றீர்களோ அதே போல் குழந்தைகளான நீங்கள் ஒவ்வொருவரும் மாயைக்கும் விடை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தார். வீணான எண்ணங்களுக்கு விடை கொடுங்கள். ஏனென்றால் பெரும்பான்மையானோரில் அதிக அளவில் வீணான எண்ணங்கள் இருப்பதை காண முடிகின்றது. ஒரு சிலரே விகாரமான எண்ணங்கள் பலவற்றை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிக சிலரே. ஆனால் வீணான எண்ணங்களையும் அத்துடன் அவற்றின் பெயர் சுவடுகள் அனைத்தையும் முடிப்பதற்கு ஒவ்வொரு எண்ணமும் சக்தி வாய்ந்தவையாக இருக்க வேண்டும். வீணான எண்ணங்கள் எவையும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் உங்களுக்குள் வீணான எண்ணங்கள் ஏற்படும் பொழுது உங்களின் எண்ணங்கள் வீணாகுவது மட்டுமல்ல உங்களின் நேரமும் வீணாக்கப்படுகிறது. இது உங்களை தந்தைக்கு சமமானவர் ஆகுவதிலிருந்து தொலைவிற்கு கொண்டு செல்கிறது. சமமானவர் ஆகுவதே உங்களின் ஆசை. நீங்கள் அதற்கு உங்களின் கைகளையும் உயர்த்தினீர்கள். எவ்வாறாயினும் பாப்தாதா எப்பொழுதும் கூறுவார், உங்களின் மனதின் கைகளை உயர்த்துங்கள். உங்களின் பௌதீக கைகளை உயர்த்துவது இலகுவானது. எனவே அவளுக்கு விடை கொடுக்கும் தைரியம் உங்களுக்கு உள்ளதா? உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அச்சா, நீங்கள் தைரியசாலிகள். இந்த தைரியத்தை உங்களுடன் அனைத்து நேரத்திலும் வைத்திருங்கள். நீங்கள் தைரியமாக இருந்தால் நீங்கள் வைத்திருந்த லட்சியத்தையும் நிறைவேற்றுவீர்கள். ஏனென்றால் பாப்தாதாவும் உங்களுடனேயே இருக்கின்றார். பாப்தாதா தனது குழந்தைகள் எவரும் பின்தங்கி விடுவதை விரும்பவில்லை. நீங்கள் பாபாவுடன் கையோடு கை கோர்த்து திரும்பி செல்ல வேண்டும். தந்தை சிவன் அசரீரியானவர், அவருக்கு கை இல்லை. ஆனால் ஸ்ரீமத்தை அவரின் கையாகும். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தை பின்பற்றுதல் என்றால் கையோடு கை கோர்த்து நடத்தல் என்று அர்த்தம். புதிய வருடம், புதிய வாழ்க்கை, புதிய யுகம் என்று மூன்றுக்காகவும் அனைவருக்கும் கோடானு கோடி மடங்கு வாழ்த்துகள். அச்சா, இப்பொழுது இந்த தேசத்திலும் வெளிநாடுகளிலும் உள்ள தந்தையால் நேசிக்கப்படும் குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் தந்தையின் அதி அன்பிற்குரிய குழந்தைகளுக்கு தந்தையின் நீண்ட காலம் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு பிரியாவிடையும் வாழ்த்துக்களும். பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பதுடன் கூடவே நீங்கள் பழைய சமஸ்காரங்களுக்கும் விடை கொடுக்க போகின்றீர்கள் என்று பாப்தாதா உங்களுக்கு கூறியுள்ளார். பழைய சுபாவத்திற்கும் விடை கொடுங்கள். மகாவீர் குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன்கள் வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கும் பாப்தாதா சதா வழங்கும் சுய மரியாதையில் ஸ்திரமாக இருப்பதுடன் அதை அனுபவம் செய்பவர்களுக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் 21 பிரிவுகளுக்கான ஆஸ்தியின் உரிமையை கொண்டுள்ள குழந்தை என்ற ரூபத்திலேயே பாப்தாதா பார்க்கின்றார். கல்பம் முழுவதிலும் குழந்தைகளான உங்களுக்கு மட்டுமே 21 பிரிவுகளுக்கான உங்களின் ஆஸ்தியின் உரிமை உள்ளது. தந்தை, ஆசிரியர், சத்குரு என்ற மூன்று ரூபங்களிலும் பாப்தாதா அன்பின் உரிமையை கொண்டுள்ள அத்தகைய மேன்மையான குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் அன்பையும் நினைவுகளையும் வழங்குவதுடன் நமஸ்தே கூறுகின்றார். ஆசீர்வாதம். நீங்கள் இரட்டை கிரீடதாரியாகி நீங்கள் செய்யும் சேவையிலும் உங்களின் முயற்சிகளிலும் வெற்றியை அடைவீர்களாக. சங்கமயுகத்தில் உங்களை இரட்டை கிரீடதாரி என கருதிய வண்ணம் எப்பொழுதும் செயல்படுங்கள். ஒன்று ஒளி கிரீடம், அதாவது தூய்மை கிரீடம், மற்றொன்று பொறுப்பு கிரீடம். தூய்மை மற்றும் சக்தி கிரீடங்களை அணிபவர்கள், அதாவது ஒளி மற்றும் சக்தி கிரீடங்களை அணிபவர்கள் சதா இரட்டை வலிமையை கொண்டிருப்பார்கள். இரட்டை வலிமையுள்ள ஆத்மாக்கள் சதா சக்திசாலிகளாக இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் தாம் செய்யும் சேவையிலும் தமது முயற்சிகளிலும் வெற்றி பெறுவார்கள். ஸ்லோகம். தெய்வீக குணங்களின் அடிப்படையில் சிந்திப்பதும் பேசுவதும் செயல்படுவதும் தெய்வீக தன்மையாகும். அவ்யக்த இஷாரா. மகான் ஆகுவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற நற்குணங்களை கிரகியுங்கள். சில பொருட்கள் சூடாகும் பொழுது மென்மையடைகின்றன, அதன் பின்னர் அவற்றை வளைக்க முடியும். இங்கும் வெப்பம் என்பது சக்தியாகும், மென்மை என்பது பணிவு, அதாவது அன்பு ஆகும். ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் அன்பு வைத்திருப்பவர்களால் பணிவை கொண்டிருக்க முடியும். அன்பு இல்லாது விட்டால் உங்களால் கருணை நிறைந்தவராகவோ அல்லது பணிவானவராகவோ இருக்க முடியாது. சக்தி சுரூபமாக இருப்பதில் நீங்கள் அதிபதிகள். பணிவில் சேவை செய்யும் பண்பு உள்ளது. சூடும் மென்மையும் இருக்கும் பொழுது உங்களால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களை வளைத்துக் கொள்ள முடியும். ஓம் சாந்தி.